الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم دائمًا إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا
صدق الله العظيم على وجه الله لن نكرت أنبالا الله ربين فيري كوري لي خطبا فرشنغتي آرم السيغرين சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே அல்லாஹினுடைய வீட்டிலே நேர காலத்துடன் வந்திருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களை படைத்து பாதுகாக்கின்ற படைத்தரப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தப்புவாக எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தரப்பை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரமுமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் பெருமதியான ஒரு மாதம். கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்த மாதம், எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று பிரிந்த மாதம். அப்படியான ஒரு மாதத்திலே நாம் மீண்டும் ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். அந்த வகையிலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்வு எப்படி இருந்தது என்பதை பற்றி இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு சுருக்கமாக பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவர்கள் எப்படி பேசியிருக்கிறார்கள், அவர்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கிறது, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷப்பட்டால் அவருடைய முகத்திலே தெரியக்கூடிய பார்க்கக்கூடிய அடையாளங்கள் என்ன, பணியாட்களோடு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார்கள், அவருடைய மனைவி மாணவர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார்கள், சமூகத்தோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், மாற்று மத சகோதரோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை ஒரு குறுகிய நேரத்திலே சுருக்கமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்வு என்பது அது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, விரிவாக நாட்கணக்கிலே பேச வேண்டிய தலைப்பு. ஆனால் இந்த ஹுத்பாவுடைய இந்த சந்தர்ப்பத்திலே குறுகிய நேரமாக இருப்பதால் சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம், சில ஹதீஸ்களை மாத்திரம் ஞாபகப்படுத்திவிட்டு ஒவ்வொரு விடயத்தில் ஒவ்வொரு தலைப்பு கீழே சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அதற்கு நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு வித்தியாசமான ஒரு வாழ்வு. மனிதர்களுடைய வாழ்விலே ஒரு நடைமுறை இருக்கிறது. மனிதர்கள் யாராவது ஒருவர் எங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் தான் அவருடைய வரலாறுகளை பேசுவார்கள், அவருடைய நலவுகளை எல்லாம் பேசிக் கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதே அவருடைய நலவுகள் மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே உள்ள ஹிரா குகையிலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதிலே வகை இறங்குறது, குர்ஆன் இறங்க ஆரம்பிக்கிறது. நபிப்பட்ட நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்று முதல் 63 வயதிலே மௌத்தாகின்றார்கள். 23 வருட வாழ்க்கை தான் குர்ஆன் இறங்கிச்சு. அந்த நுபுவத்துக்கு முன்னால் 40வது வயது நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வாழ்ந்த மக்களுடைய உள்ளத்திலே சிறப்பு பெயர்களை பெற்று வாழ்ந்தார்கள். அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்ற பெயரை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் எடுப்பதற்கு முன்னதாகவே அன்று வாழ்ந்த மக்கள் நபிகளாருக்கு சூட்டினார்கள். இப்படி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைய விடயங்களை தனக்கு நல்ல செய்திகள் வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் விளங்கிக் கொண்டார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கின்ற மாற்று மத அறிஞர்கள் பலர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒரு மாற்று மத அறிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படித்து விட்டு சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர்கள் அனுபவித்த துன்பங்களை நான் படிக்கும் போது என்னை அறியாமல் என்னுடைய கண்கள் கண்ணீர் வடித்தன என்று ஒரு மாற்று மத சகோதரர் அவருடைய கிதாபிலே அவர் புத்தகத்தில் அறிவித்திருக்கார். மகாகவி பாரதியார் என்று சொல்லக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது இப்படி சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகா பக்தர். அவர் எந்த விடயத்தில் முன்னின்று தலைமைத்துவம் வகித்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். அதனால் அவர் மக்கள் மனதில் குறுகிய காலத்திலே மக்கள் மனதிலே வாழத் தொடங்கிவிட்டார். இன்று எங்களை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து எவ்வளவு காலம் ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் இந்த உலகத்திலே பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு நபிகளாருடைய வாழ்வு அற்புதமாக இருக்கிறது. இன்னும் ஒரு அறிஞர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது, நபிகளார் வழங்கிய அறிவுரைகள் மக்கள் வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காத அறிவு பொக்கிஷம் என்று சொல்கிறார். இப்படி நிறைய பண்பாடுகள், வாழ்வுக்கு தேவையான எல்லா விடயங்களும் பொதிந்த ஒரு வாழ்க்கை தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. எனவே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பங்கள் இருந்திருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள், 11 மனைவிமார்கள் திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் பிள்ளை ஊட்டிகள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் மாற்று மத சகோதரர்கள் நெருக்கமானது இருக்கிறார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய போய் நடந்து கொண்டார்கள். நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை பற்றி சொல்லுகின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணியாளராக கடமை புரிந்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள். அதே போல் அவருடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ரிவாயத்திலே சொல்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்கள் அவசரமாக பேச மாட்டார்கள், மிக நிதானமாக பேசுவார்கள். அன்னார் பேசும் வார்த்தைகளை யாராவது கணக்கிட நாடினால் இலகுவில் கணக்கிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை யாராவது ஒரு பக்கத்தில் இருந்து எண்ண நாடினால் எத்தனை வார்த்தை பேசினார் என்று எண்ணுகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சிலே நிதானம் இருக்கும், அறிவுபூர்வமான கருத்துக்கள் இருக்கும், மக்களுடைய உள்ளத்தில் ஆள் மனதிலே பதியக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ்லத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சில முக்கியமான விடயங்களை சொன்னால் அதை 3 முறை மீட்டி மீட்டி சொல்வார்கள். நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பயங்கரமான பாவத்தை எச்சரிக்கட்டுமா, பயங்கரமான பாவத்தை எச்சரிக்கட்டுமா, பயங்கரமான பாவத்தை எச்சரிக்கட்டுமா என்று 3 விடுத்தம் சொல்லிவிட்டு ஒரு மனிதனை அழிவிலே போடக்கூடிய மிக பயங்கரமான சில பாவங்களை எடுத்து சொன்னார்கள். இன்னும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யார் ரசூலுல்லாஹ், அந்த உலகத்திலே நான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான ஒரு உறவை எனக்கு காட்டித்தாருங்கள், நான் சேர்ந்து நான் மிகவும் இரக்கமாக சேர்ந்து நட்பாக நல்ல ஒரு தோழமை ஏற்படுத்திக் கொள்ள இந்த உலகத்திலே யாரோடு மிகவும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று எனக்கு அடையாளம் காட்டித்தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், மூன்று விடுத்தம் சொன்னார், இந்த உலகத்தில் நீ சீர்ந்து வாழ்வதற்கு, நீ இரக்கமாக வாழ்வதற்கு பொருத்தமான உறவு உன்னுடைய உம்மா, உன்னுடைய உம்மா, உன்னுடைய உம்மா என்று மூன்று விடுத்தம் சொன்னார். சொல்லலாம் அடைவதில் அவர்கள் எந்த விடயத்தை மூன்று முறை சொல்கின்றார்களோ அதிலே மிக கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. அந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இன்னொரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கிறோம், தாய்மாருடைய காலடிக்கு கீழால் தான் துவர்க்கம் இருக்கிறது என்று அதிசயம் சொல்கிறது. மிக தாழ்மையான விடயத்தை செய்தாவது, மிகவும் கஷ்டமான, அதாவது தாய் சகோதரர்களை கழுவி சுத்தப்படுத்தி மிகவும் நீங்கள் வெறுப்பாக இருக்கக்கூடிய, வெறுப்பு என்று அழுக்கு என்று நினைக்கின்ற சில விடயங்களை கூட அவர்களுக்கு அதை செய்து அவருடைய திருப்தியை பெற்று நீங்கள் துவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தாயினுடைய பாதத்துக்கு கீழால் துவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு தாய் முக்கியத்துவம், வாப்பா உம்மா முக்கியத்துவம். வாப்பா உம்மோட மனதை நோகடித்தா அதே சொல்லுது அல்லாட மனதை உடைச்ச மாதிரி. அல்லாவ கோபப்படுத்தின மாதிரி தாய் சாப்பிட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினா அல்லாவை சந்தோஷப்படுத்தின மாதிரி. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை மூன்று முறை சொன்னால் அந்த விடயத்துக்கு மிகவும் கருத்து, ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற போது நிதானமாக பேசுவார்கள், அவசரப்பட்டு பேச மாட்டார்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சை யாராவது எண்ண நாடினால் இலகுவில் அதை எண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிரிப்பார்கள். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிரிப்பார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற போது, அவர்கள் சிரிப்பதெல்லாம் புன்னகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்கள் விளங்குகின்ற அளவுக்கு சிரிக்க மாட்டார்கள். அவருடைய முகத்திலே சில அடையாளங்களை பார்த்து நாங்கள் விளங்குகிறோம், நபிகளார் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லுகின்றார் ஒரு செய்தியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விரித்து சத்தம் போட்டு சிரிப்பதை நான் கண்டதில்லை, அவர்கள் சிரிப்பதெல்லாம் புன்னகை என்று சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சிரித்திருக்கிறார்கள், சிறுவர்களை பார்த்து அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே அழகாக பேசியிருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷப்பட்டால் எப்படி இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்தோஷத்தை காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லுகின்ற போது, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படும் போது அன்னாரது முகம் நிலாவை போன்று பளபளக்கும். அதனால் அன்னார் சந்தோஷப்பட்டுள்ளார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நபியவுடைய முகம் வெண்மையாக இருக்கும், நிலாவை போன்று பளபளக்கும், ஒரு செஞ்சலிப்பு இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது சஹாபாக்கள் நபிகள் அவருடைய முகத்தை பார்த்து சில கேள்விகளை கேட்பார்கள். அல்லாஹ்வின் தூதர், அவருடைய முகத்திலே ஒரு மாற்றம் இருக்கிறது, என்ன மாற்றம் என்று கேட்பார்கள். நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருந்தார், யார் ரசூலுல்லாஹ், இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே செங்கலிப்பாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது, என்ன காரணம் என்று சஹாபாக்கள் விளக்கம் கேட்பார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கூறினார். இது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள். நாம் குடும்பத்தோடு பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும், அமைதியாக பேச வேண்டும். நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யாராவது என்ன நாடினால் எண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பேச்சும் இருக்க வேண்டும். எங்களுடைய சிரிப்பும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த சிரிப்பை போட்டுதான் இருக்க வேண்டும். பல்லுகள் தெரிகின்ற அளவுக்கு, அடுத்தவருக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற, வாய்விட்டு சத்தம் போட்டு சிரிக்கின்ற சிரிப்புகளாக இருக்கக்கூடாது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற போது கூட அதை முறையாக வெளிப்படுத்த வேண்டும். பட்டாசை கொளுத்தி மக்களை எல்லாம் அழைத்து ஒரு வித்தியாசமான அமைப்பிலே வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தரவில்லை. ஆனால் சில வரையறைகளோடு சில சந்தோஷங்களை வெளிப்படுத்த இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. அதற்கு மாற்றமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று அடுத்த வீட்டாருக்கு தொந்தரவாகவும் அடுத்த ஊருக்கு தொந்தரவாகவும் மாற்று மத தவறு தொந்தரவாகவும் ஒளிபெருக்குகளை போட்டு அவருடைய மனது நோவடிக்கின்ற வகையிலே நாம் சந்தோஷங்களை கொண்டாடுவோம் என்றால் பட்டாசுகள் கொளுத்தி பாதைகளை மறைத்து ஆர்ப்பாட்டங்கள் மூலம் எங்களுடைய சந்தோஷங்களையும் அதாவது ஊர்வலங்கள் மூலம் எங்களுடைய சந்தோஷங்களை நாங்கள் கொண்டாட முற்படுவோம் என்றால் அது நிறையத்துக்கு மாற்றமான முறையாக இருக்கிறது. அப்படி செய்வதாக இருந்தாலும் அதற்கும் இஸ்லாம் சில வரையறைகளை சொல்லி தந்திருக்கிறது. நான் உண்மையிலே நலவைத்தான் செய்ய போகிறோம், ஆனால் சில வேளை அது கெடுதியாக ஏற்படலாம். சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டோம் என்ற கோர்வையில் சில வேளை அதே கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களாக ஆகிவிடலாம். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது என்பதை இந்த ஹதீஸினுடைய ஆயங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தார்கள் இருந்திருக்கிறார்கள், வேலையாட்கள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரோடும் வேலையாட்களோடும் பின்னர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். வீட்டு வேலை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த வீட்டு வேலை அப்படியே வைத்து விட்டு ஒன்று எடுத்து விட்டு பள்ளிக்கு செல்வார்கள் என்று அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமே பதிவாக இருக்கிறது. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆடை அல்லது செருப்பு கிழிந்தால் அவர்களாகவே அதை தைத்துக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் வீட்டிலே எங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒப்படைப்பது எங்களுடைய மனைவிமார்களுக்கு. எங்களுடைய மனைவிமார்களை பற்றி, எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி, எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் காலையிலே எழுப்பினால் தூங்குன்ற வரையிற்கும் அவருக்கு வேலை, அவர்களுக்கு தூங்கினாலும் எங்களுக்கு நிம்மதி, ஆனால் அவர்களுக்கு வேலை. திருப்பிள்ளை இருந்து அவர்களால் தூங்க முடியாது. காலையிலே வீடு தூக்க வேண்டும், முற்றம் தூக்க வேண்டும், ஆடைகள் கழுவ வேண்டும். சிறு பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகளின் அவர் ஆடைகளை கழுவ வேண்டும். அவருடைய ஆடைகளை அழகா ஐம் பண்ணி அவருடைய பேக்கில் அழகா சுத்தம் பண்ணி எல்லா புத்தகங்களையும் கொடுத்து அவர் காலை சாப்பாடு செய்து கொடுத்து அவர்களை வழி அனுப்ப வேண்டும் ஒரு தாய். இது வாப்பா செய்கிற வேலை இல்லை. சில இடங்களிலே வாப்பமாறு செய்கிறார்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்மாரை மதித்திருக்கிறார்கள். எனவே சொல்லல்லாக அனைவசலம் அவருடைய வாழ்க்கையை பெருத்தி பார்க்கின்ற போது தன் மனைவி மகளுக்கு நிறைய வேலைகளிலே உதவியாக இருக்கிறார். ஆடைகள் கிழிகின்ற போது அவர்களாகவே தைத்துக் கொள்வார்கள், வீட்டு வேலைகளிலே பங்கெடுப்பார்கள். சொல்லல்லாக அனைவசலம் அவர்களை பார்த்த ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார், சொல்லல்லாக அனைவசலம் அவர்கள் வீட்டிலே எல்லா வேலையும் செய்கிறார்களா என்று யோசிக்கின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலை இருந்ததா ஒரு சஹாபி அவர் ஹதீஸ் அறிவிக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு அந்த மனைவிமார்களோடு அன்பாக இரக்கமாக நடந்திருக்கிறார், சுவாரஸ்யமாக நடந்திருக்கிறார். இன்று எங்களுடைய மனைவிமாருக்கு கால நேரத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு கஷ்டம், அவர்களோடு கொஞ்சம் பேசுவதற்கு கஷ்டம். தாய்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய கஷ்டங்களை ஒரு பெண்ணிடத்திலே சொல்லி அவர்களால் அடக்கிக் கொள்ள தீர்த்துக் கொள்ள முடியாது. அந்த கஷ்டங்களை அவர்கள் ஒரு தாயாக இருந்தால் பிள்ளையிடத்திலே சொல்ல முடியும், அல்லது ஒரு மனைவியாக இருந்தால் ஒரு கணவனிடத்திலே சொல்ல முடியும். எல்லா பிரச்சனைகளையும் குழந்தைகளிடம் சொல்ல முடியாது. குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர் ஒரு 20-25 வயது அல்லது அதுக்கு கீழ்பட்ட வயதாக இருந்தாலும் அவர்கள் பல படித்தரங்களை அவர்கள் தாண்டவில்லை. சில விடயங்களை அவருடைய உள்ளத்திலே சொல்லுகின்ற போது அவருடைய உள்ளம் பலவீனப்பட்டு அப்படியே கீழே விழுந்துவார்கள், அவர்களை உயர்த்த முடியாது. எனவே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு, அந்த பாலம் இருக்கிறது, அது ஒரு விஸ்வமான, அது ஒரு உறுதியான பாலம், அது உறுதியான ஒரு கட்டமைப்பு. எனவே அது சீராக இருக்கின்ற போதுதான் சமூகத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம். அங்கு சீர்கட்டு போனால் மனைவி கணவனுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் போனால், கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்காமலும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் போனால் அந்த குடும்ப வாழ்வு சிதற ஆரம்பிக்கும். அந்த குடும்ப வாழ்வு மாத்திரம் அல்ல சிதற ஆரம்பிக்கும், அந்த குடும்ப வாழ்வுக்கு பின்னால் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு அப்படியே அந்த வாழ்வு மிகவும் பாரதூரமாக அமையும். அது மாத்திரமல்ல, அந்த பெண் என்னென்ன நலவுகளை செய்து கொண்டிருந்தாலோ அந்த நலவுக்கெல்லாம் அந்த பாதகம் ஒரு தடை ஏற்படுத்தும். அதே போன்று இந்த கணவர் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தாரோ அவருடைய எக்டிவ், அவருடைய அந்த அன்றாட செயற்பாட்டு தன்மை அப்படியே அவளை விட்டு நீங்கி அவர் ஒரு வளமையாக இல்லாமல் அவர் வித்தியாசமான போக்கிலே வாழக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்த்தோம். எனவே கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கருத்திலே கொண்டு மனைவிமார்களுக்கு அதிகமாக நேரத்தை கொடுத்திருக்கிறார். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார் ஒரு வாழ்க்கை நடத்தி 7 குழந்தைகளுக்கு வாப்பாவாகி சமூகத்துக்கும் அதிகமாக நேரத்தை கொடுத்து 124,000 சஹாபாக்களோடு வாழ்ந்து பரவான தொழுகைகளை தவறவிடவில்லை. பரவான தொழுகைகள் தொழு வந்து அதற்கு மேலதிகமாக சுன்னத்தான தொழுகைகள், கியாமுல் லைல் போன்ற தொழுகைகளை தொழுவார்கள். தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வயதுக்கு பின்னாலும் கியாமுல் லைல் என்ற தொழுகை தொழுதிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு கியாமுல் லைல் தொழுவார்கள். அப்படி என்றால் 60 வயதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான கியாமுல் லைல் தொழுகையை நின்று தொழுதிருக்கிறார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுதிருக்கிறார்கள், நின்று தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இன்று 60 வயதுக்கு குறைய உள்ளவர்கள் சிறிய ஒரு நோய் வந்துவிட்டது, சிறிய ஒரு நோயை சாட்டாக வைத்துக் கொண்டு வரலான தொழுகையிலே உட்கார்ந்து தொழுகிறார்கள். தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது, சரிய அனுமதியை தந்திருக்கிறது. ஆனால் முடியுமாக இருந்தால் வரலான தொழுகைகளிலே நின்று தொழுங்கள். அது தொழுகையிட பரம்புகள்ல ஒன்று, சக்தி இருந்தால் நின்று தொழுவது பரவான தொழுகை. சுன்னத்தான தொழுகை நின்று தொழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா முடியுமானவங்க சுன்னத்தான தொழுகை நின்று தொழுங்க. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கதிரைகள் இருக்கவில்லை, இருந்துதான் தொழுதார்கள். ஆனால் இங்கு கருதை வந்திருக்கிறது, அதற்கு மகளிர் இங்கு ஜமியத்துறம் அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. எதை சொல்லவர்கள் என்றால், சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டும் கூட பல சிரமங்களுக்கு ஆளாகியும் கூட பரவான தொழுகைகளை அவர் நின்று தொழுகையை போன்றும் சுன்னத்தான தொழுகைகளையும் அவர்கள் நின்று தொழுகிறார்கள், தங்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவு. ஆனால் இன்றைய சமுதாயம் பரவான தொழுகைகள் கூட ஒவ்வொரு பள்ளிகளிலும் 5-10 கதிரைகள் இருக்கின்ற அளவுக்கு இன்றைய சமுதாயம் பரவான தொழுகைகளை தங்களுடைய பலவீனத்தையும் தங்களுடைய சோர்வுத்தன்மையையும் காட்டுகின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லவியார்களே, நாம் மிக குறுகிய ஒரு காலத்தில் தான் குறுகிய வணக்கங்கள் நாங்கள் செய்கிறோம். ஒரு மனிதன் தொழுகை எடுத்து பாருங்கள், சொல்லக்கூடிய தொழுகை நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். கருதான தொழுகை 5 நேரம் தொழுகிறோம். ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் 50 நிமிடம் நாங்கள் தொழுகிறோம். ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம், 24 மனுஷியானத்திலே ஒரு மனுஷியானம் அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவது 2-2 வருடங்கள். 96 வருடங்கள் வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆயுளிலே தொழுவது வெறுமனே 4 வருடங்கள் தான். இது திருபுராயத்திலிருந்து பிறந்ததிலிருந்து போட்டால் கணக்கு. தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் 4 வருஷமும் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கால் தான் நிறைய கூலிகளை தருகிறார். முடியுமானவரை பரவான தொழுகையில எப்படி தொலைமாறி சொல்லப்பட்டிருக்கிறோவோ அந்த முறை பிரகாரம் சொல்ல வேண்டும். நோம்பு எடுத்துக்கொள்ளுங்க, நோம்பும் அப்படித்தான். 12 மாதத்திலே 1 மாதம் நோன்பு வருகிறது. 1 மாதம் நோன்பு பிடிக்கிறோம், பனிரெண்டு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் பனிரெண்டு வருட ஆயுளிலே ஒரு வருடம் தான் நோன்பு பிடிக்கிறான். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 2 வருடம் நோன்பு பிடிக்கிறான். 48 வருடம் என்றால் 4 வருடங்கள். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே வெறுமனை 8 வருஷம் தான் நோன்பு பிடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலிகளை தருகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு சுன்னத்தான நோன்பை அல்லாஹுக்காக நீ நோட்டால் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். ஒரு ஹரீஃபுக்கு விளக்கம் அறிகின்ற மஹதீஸ்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஹரீஃப் ஒரு ஆண்டு என்பது வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு தூரம். அதை போன்று 70 மடங்கு அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் ஏறிட்டு பார்க்காத அளவுக்கு தூரமாக்குறான். ஒரு சுன்னத்தான நோம்பினுடன். எனவே கண்ணியமானவர்களே, பரவான வணக்கங்களை செய்கின்ற போது அதிலே சோர்வு காட்டாமல் பலவீனம் காட்டாமல் தைரியமாக கூலியை எதிர்பார்த்து நரகத்தை பயந்து துவர்க்கத்தை ஆசை வைத்து செய்ய வேண்டும். இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய உலகம் தான். இந்த உலகம் என்பது ஒரு சிரமமான உலகம் தான். ஆசரா இருக்கிறதே எந்த வேலையும் இல்லை. அந்த தாருல் ஜஸா கூலியை பெறக்கூடிய இடம், இந்த செஞ்சதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கிற இடம். கியாமத்து நாள் அல்லாஹ் எல்லாரையும் அழைப்பான். அழைத்து 2 சர்டிபிகேட் தான் இருக்கும், 2 சர்டிபிகேட் தான் இருக்கும். சிலருக்கு வலது கையில கிடைக்கும், சிலருக்கு இடது கையில கிடைக்கும். வலது கையில கிடைத்தவர்கள் சுவர்க்கம் போவார்கள், இடது கையில தங்களுடைய பதிவேறு கிடைத்தவர்கள் நரகம் செல்வார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லவர்கள் நஈம் என்ற சுவர்க்கத்தில் இருப்பார்கள், பாவிகள் ஜஹன்னம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய முடிவு 2. 1, வலது கையில கிடைக்கணும் அல்லது இடது கையில கிடைக்கணும். எல்லாரும் இப்போது நீங்கள் வலது கையில கிடைக்கணும். சொல்லக்கூடிய தொழுகைகளை சீரான முறையில சொல்லுங்க. எனவே சொல்லவாக அலைவசனம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வேலைகளை அழகா செய்திருக்கிறார்கள். சுன்னத்தான தொழுகையில கூட சொல்லவாக அலைவசம் அவர்கள் நின்று தொழுதிருக்கிறார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவு. எனவே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த இபாதத்துக்கள் எங்களுடைய வாழ்விலும் அந்த இபாதத் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் அதை நேசிப்பதற்குரிய அடையாளமாக ஆகிவிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்விலே பார்க்கின்ற போது அவர்கள் பாதையினை நடந்து சென்றால் அந்த பாதையிலே செல்லக்கூடிய ஒருவர் விளங்கிக் கொள்வார். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையிலே சென்றிருக்கிறார் என்று அவருடைய வேர்வையிலே ஏற்படுகின்ற ஒரு நறுமணம், ஒரு வாசம், ஒரு மனத்தை அந்த நடந்து செல்லக்கூடிய மனிதன் முகர்ந்து கொள்வார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார், ஒரு ஹதீஸை தாரமி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையிலே நடந்து சென்றால் வேறொருவர் செல்ல நாடினால் அந்த பாதையிலே நபி அவர்கள் தான் அந்த பாதையில் சென்றிருக்கிறார்கள் என்பதை சென்று உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு நபி அவர்களுடைய வேர்வையில் இருந்த விசேடமான நறுமணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வை கூட ஒரு வாசனை திரவியமாக மனமாக இருந்தது. கண்ணியமான நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் சில வித்தியாசங்களை கொடுக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்ப வாழ்வுடைய நிலையை பார்க்கின்ற போது மிகவும் வறுமையான ஒரு நிலை. முதலாவது மாத பிறையை பார்ப்பார்கள், அடுத்த மாத பிறையை பார்ப்பார்கள், அதுக்கு அடுத்த மாத பிறையை பார்ப்பார்கள். வீட்டிலே அடுப்பு பத்தவில்லை. அவருடைய மனைவிமார் சொல்வார்கள், வீட்டிலே அடுப்பு பத்தவில்லை, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கு. நாங்கள் சிலருடைய வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கடைக்கு போனா ஒரு கிழமைக்குரிய பொருட்களை வேண்டி கொண்டு வீட்டை கொடுப்போம். சிலர் வந்து 15-20 நாள் மாதத்துக்குரிய பொருட்களை வாங்கி கொண்டு கொடுப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிகவும் வறுமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எந்த அளவுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மௌத்தாகின்றார்கள், அன்று இரவு சிங்கக்கிழமை மௌத்தாக இருந்தார்கள். அன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே லாம்பு பத்த வைக்க எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. ஜெய்தூன் எண்ணெயை அடுத்த வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு வீட்டிலே லாம்பு பத்த வைத்தார். குடும்பத்தினர் உறவினர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள், அதன் காரணமாக கொஞ்சம் லாபு பத்த வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே எண்ணெய் இல்லை, அடுத்த நாளைக்குரிய சேமிப்புகள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னதாக சில அடிமைகள் இருந்தார்கள், அந்த அடிமைகள் உரிமையிட்டார்கள். சில பொருட்கள் வீட்டிலே இருந்து தான தர்மம் செய்து விட்டார்கள். எனவே இந்த உலகத்தை கட்டி பிடித்துக் கொண்டிருப்பதற்கு, இந்த உலகம் எங்களுடைய அல்ல, இந்த உலகத்தை சமூகக்காக காரணத்துக்காக அல்லாஹ் தந்திருக்கிறார். நாங்க இந்த உலகத்தை வீடாட்டியும் ஒரு நாள் மௌத்து வந்தா வீட்டுக்கு எல்லாரும் போவோம். நாங்க கட்டின வீடு எங்கட கபருக்கு வரா, நாங்க ஓடின வாகனம் எங்கட கபருக்கு வரா. இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், அந்த சம்பாத்தியம் ஒண்ணுமே வரா. எங்களுக்கு ஒரு சந்தாக்கு இருக்குது, அது அடுத்த பள்ளியில வச்சிருக்குது, அதுக்குதான் எல்லாரும் போவோம். எல்லாரும் அந்த வீட்டை தான் நாங்க பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அன்னையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வெளிநாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு முப்பி, பத்துவாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் உண்மையிலே அந்த நாட்டிலே நிறைய தீர்ப்புகளை கொடுக்கின்ற ஒருவர், அந்த நாட்டுடைய முக்கியமான ஒருவர் அவரை சந்திக்கின்ற போது அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவருடைய வீடு சாதாரணமான ஒரு பார்ப்பதற்கு ஒரு பரிதாபமான ஒரு எளிமையான வீடு. உடனே அவரை பார்த்து இவர் கவலைப்படுகிறார், நீங்கள் இந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு எல்லாம் தீர்ப்பு கொடுக்கின்ற ஒரு முஃப்தி அல்லவா நீங்கள், உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை நாங்கள் கட்டித்தரட்டுமா என்று அவர் முடிவெடுக்கின்றார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு வீடு கட்ட வேண்டாம், எனக்கென்ற ஒரு வீடு இருக்கிறது, சொந்த இடத்திலே ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு எனக்கு போதும் என்று சொல்கிறார். உண்மையிலே சில காலம் சென்றதுக்கு பின்னால் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற வீட்டை எங்களுக்கு காட்டுதல் என்று சில காலம் சென்றதுக்கு பின்னால் அவரை கூட்டிக் கொண்டு சில அந்த முக்கியஸ்தருடைய வேலையாக செல்கின்ற போது அவர் அந்த பகுதியிலே உள்ள மக்பராவில் உள்ள இடத்தை காட்டுகிறார். மக்கள் அடக்கப்படக்கூடிய அந்த மக்பராவை காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் என்பது எங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்டவை அல்ல. ஒரு நாள் மரணம் என்ற அந்த கத்தரி கோல் எங்களை வெட்டி துண்டிக்கும், எங்களை உறவுகளை எல்லாம் அப்படியே பிரித்து விடும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் மலக்குமாரை கண்ணால் பார்க்க போகிறோம். இந்த உலக வாழ்விலே மனிதர்கள் மலக்குமாரை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் அந்த சக்கராத்துடைய நிலைமைதான். அந்த சந்தர்ப்பத்தின் எல்லாம் நல்லடியார்களாக இருந்தால் கத்த நற்களு அழகி உள் மலாய்க்கா மலக்குமார்கள் கோர்வை கோர்வையாக இறங்குவார்கள், இறங்கி சொல்லுவார்கள், அல்லா தகாபூ. மலக்குமார் நிறைய பேர் இறங்கி நாலா பக்கமும் சூழ்ந்து இவரால் பேச முடியாது, இவருடைய உயிரெல்லாம் அப்படியே பறிக்கப்பட்டு வார நேரம் இவரை பார்த்து சொல்லு, அல்லா தகாபூ, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு பயம் வருந்தானே, மௌத்தானா என்ன பொழுது கபர்ல போடுவாங்க, அந்த கபர் எப்படி இருக்குமோ, அது பூங்காவனமாக சுவர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக இருக்குமோ, அல்லது மிகப்பெரிய ஒரு படுகொலியாக இருக்குமோ என்று அவர் பயப்படுவாரே. அந்த பயத்தை அவர் சொல்லுவோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். ஒரு கவலை வரும், நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒருவருக்கு கவலை வரும். என்னுடைய புள்ள கூட்டியை யாரு பார்ப்பது, ஒரு பணக்காரா இருந்தால் நான் இவ்வளவு ஏழை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன், இந்த ஏழை மக்கள் எல்லாம் யாரு பார்ப்பது, எனவே கீழே 20-30 பேர் வேலை செஞ்சாங்க, உங்களை பார்ப்பது யாருன்னு ஒரு கவலை வரும். ஆனா அல்லாஹ் சொல்ற, அந்த கவலையை விடுங்க. மலக்குமார் அனுப்பி அல்லாஹ் சொல்ற, அந்த கவலையை விடுங்க, அதுக்குரிய ஏற்பாடு நான் செய்வேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தகாபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்குது, நீங்க சுவர்க்கத்தின் பக்கம் வாங்க, பயப்படவானா கவலைப்படவானா, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு முடிஞ்சி இனி உள்ள வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத ஆகிறவுடைய வாழ்க்கை, சுவர்க்கத்தின் பக்கம் வாங்கண்டு அந்த நல்லடியார்களை மலக்குமார்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக அந்த ரூஹ எடுத்து கொண்டு போயிருவாங்க. எங்க ரூஹ், அல்லாஹ் கொடுத்த ரூஹ் வானலோகத்துக்கு போகும், இந்த உடம்பு பூமிக்கு கீழே மண்ணுக்கு போகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த ரூஹை கண்ணியப்படுத்தி சுவர்க்கத்துல போடுவான், நல்லடியார்களாக இருந்தா சாதிகளாக இருந்தா நஊது பில்லா நரகத்துல போடுவான், நல்லா எங்களை பாதுகாப்பு. எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கங்களை இனிப்பாக, வணக்கங்களை அதாவது தனக்கு விருப்பமாக, தனக்கு ஒரு சோர்வு இல்லாமல் அதிலே ஒரு ஆர்வத்தை காட்டி செய்வார். எனவே அந்த ஆர்வம் எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வரலாற்று செய்திகளை சொன்னேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மேசை விரிப்புகளே சாப்பிட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேசைகள் போட்டு சாப்பிடுவது கிடையாது. அதனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடலாம், எந்த தடையுமே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு அப்படித்தான், மிகவும் வறுமையான ஒரு வாழ்வு. எந்த அளவென்றால், ஒரு சஹாபி சொல்லுகிறார், நாங்கள் ஒரு யுத்தத்திலே பங்களித்தோம், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் கொண்டு போன ஈத்தம்பழமும் தண்ணீரும் முடிந்து விட்டது, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, உடம்புக்கு கேடுகள் விளைவிக்காத இலைகளை பித்து அதை சாப்பிட்டோம். அந்த காலத்திலே எங்களுக்கு மலம் கழிக்க நினைத்தால், மலம் கழிக்கின்ற போதைய மலங்கள் ஆடு மாடு ஒட்டகம் மிருகங்களுடைய மலங்களை போட்டிய மலம் இருந்தது என்று சஹாபாக்க சொல்லுகிறார். மகானல்லாம் எத்தனை முறை அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எத்தனை முறை சுஜூதிலே நாங்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை கழித்தாலும் நிகராகாது. சில சஹாபாக்கள் கீழே விழுந்து கிடப்பார்கள். அந்த காலத்திலே உள்ளவர்கள் காக்கை வலிக்கின்ற ஒரு நோய், கெட்ட வியாதி என்று சொல்லுவோம், அந்த நோய் அதிகமாக இருந்தது. இந்த நோய்க்குத்தான் இவர் விழுந்திருக்கிறார் என்று சிலருமே அடித்து வெளுத்து விட்டு சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அந்த காக்கை வலிப்பு நோய் அல்ல, அந்த ஒரு கெட்ட வருத்தம் என்ற நோய் அல்ல, பசிதான் அவர்களை விலை செய்திருக்கிறது. சில சகாபாக்கள் யுத்தத்துக்கு செல்வார்கள், பள்ளியின் பக்கம் வருவார்கள், கல்லுகளை கட்டிக்கொண்டு வருவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் சஹாபாக்களுடைய நிலைமை. நபிகளார் வர்ண வர்ண சாப்பாடுகள் சாப்பிட்டது கிடையாது, பல நாட்கணக்கில் இஸ்ரோப் பண்ணி வைத்தது கிடையாது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நியமத்துக்களை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வுகளை நினைத்து எங்களுடைய வாழ்விலே அல்லாஹ் தந்திருக்கின்ற எல்லா நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவென்றால், புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே இரண்டு நாட்களுக்கு தேவையான அளவு ரொட்டிகள் கூட இருந்தது கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மிகவும் சொத்தான கோதுமை மாவால் ஒட்டு செய்து உண்டது கிடையாது, கனமான விலைகள் குறைந்து விலைகள் கூடி அல்ல விலைகள் குறைந்த அந்த மாவுகளை கொண்டுதான் தொட்டு சுட்டு சாப்பிட்டிருக்கிறார். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் வெறுத்தது கிடையாது, விரும்பினால் சாப்பிடுவார்கள், அப்படி இல்லாவிட்டால் அதை சாப்பிட மாட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்வினுடைய நிலையாக இருக்கிறது. இப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட வாழ்விலே சமூகத்துக்கு கொடுக்கின்ற நேரங்களை விட்டுவிடவில்லை, தன்னுடைய மனைவிமாருக்கு கொடுக்கின்ற நேரங்களை விட்டுவிடவில்லை. தன்னை அல்லாஹ் ஏழ்மையான ஒரு மனிதனாக வைத்திருக்கிறானே, தனக்கு ஒரு ஆடம்பரமான வீடு இல்லையே, ஆறு ஏழு அடிதான் என்னுடைய வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தை இந்த உலகத்திலே விரும்பவில்லை. எனக்கு நாட்கணக்கிலே மாத கணக்கிலே ஸ்டாப் பண்ணுகின்ற அளவுக்கு பணத்தை தாயா அல்லாஹ், திருகத்தை தாயா அல்லாஹ், சொத்து செல்வத்தை தாயா அல்லாஹ்ன்னு நபி அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கவில்லை. இருக்கின்ற ஏழ்மையை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார். அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த உலகிலே அவர்கள் அடைந்து கொண்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எனவே நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை பின்பற்றுகின்றோம் என்றால் எங்களுடைய வாழ்விலும் இந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்கள் படிப்பதில் அர்த்தம் இல்லை. எந்த அளவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே படுப்பார்கள், அவருடைய படுக்கக்கூடிய அறையிலே பெட் இல்லை, குஷின் போட்டு சஞ்சிகள் போட்டு பெட் இல்லை, ஈத்தமர இலைகளால் செய்யப்பட்ட ஒரு பாய் மாறி இருக்கும், அதிலே படுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தால் அவருடைய மனைவிமார்கள் பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே முதுகிலே அடையாளம் பட்டிருக்கிறது, அந்த ஈச்சமர இலைகளுடைய அடையாளங்கள். இன்னும் சில ஹதீஸுகளை பார்க்கின்ற போது அந்த அடையாளங்கள் பற்றி சில சந்தர்ப்பங்களில் ரத்தங்களும் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி இன்னும் சில பள்ளிகளை தொழுவார்கள், நெற்றியிலே சேறுபடும். சரியான ஹதீஸ், நெற்றியிலே சேறுபடும் மழைக்காலங்களில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், சுவானம் அடிக்கும், மேலுக்கு தண்ணீர் வரும். ஆனால் நாம் எங்களுக்கு தண்ணீர் கொடுவது அனுபவம் இருக்க, எங்களுடைய பைக் எங்களுடைய வாகனத்தை கூட பாதுகாப்பாக வைத்து விட்டு வந்து பள்ளிக்குள்ள இருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய மின்வெட்டில் இந்த பள்ளி வாயிலை சுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சென்ற கிழமை இதே பள்ளியில ஹுத்பாவுடைய ஆலிம் எங்களை விட்டு பிரிஞ்சான். உங்க எல்லோருக்கும் தெரியும், 15 நிமிடம் தான் அவர் ஹுத்பா ஓதினார். இந்த உலகம் அற்பமானது, ஆகிராதான் நிரந்தரமானது என்ற வார்த்தைகளை தான் சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியாக இந்த உலகம் அவருக்கு நினைவிருந்தது இந்த பிம்பர் மேடைதான். இந்த பிம்பர் மேடையில் இருந்து கீழே விழுகிறார் அவர். அதனோடு அந்த பள்ளிக்குள்ளே இருந்ததுதான் அவருக்கு ஞாபகம். வைத்தியசாலை ஒப்படைக்கிறார்கள், 8:30 அவர் மௌத்தாகி விட்டார். இந்நாளில் அடுத்த நாள் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தியாகிகள் நல்லவர்கள் எளிமையான வாழ்வை பேசுகின்ற போது அல்லாஹ் நல்ல மரணத்தை கொடுக்கிறான். அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்க வேண்டும். இந்த ஊருக்காக அவன் இந்த பள்ளிக்காக நிறைய தியாகங்கள் செய்தவர்கள். எனவே எதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், நல்லவர்கள் எங்களை விட்டு பிரிகிறார்கள், நல்லவர்கள் இந்த கபரிலே வாழுகின்றார்கள், நானும் நீங்கள் இந்த உலகத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எங்களுடையதல்ல, எங்களுக்கு நிரந்தரமானதல்ல, இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சோதனைக்குரிய ஒரு இடம். எனவே இந்த இடத்தை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவென்றால் வணக்கங்கள் அதிகமாக செய்வார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்பார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு வணக்கம் செய்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னித்து விட்டானே, ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, அல்லாஹ் எந்த குறையுமே எனக்கு வைக்கவில்லை என்று நபிகளார் தங்களை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஆனால் நபிகளார் நிறைய பாக்கியங்கள் குறைந்தவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது கொஞ்சி விளையாடுவதற்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி இல்லை. பிறப்பதற்கு முன்னதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பா மௌத்தாகிட்டாங்க. வாப்பாவ கண்ணால பார்க்க இல்லை. சில காலங்கள்ல உம்மா மௌத்து இன்னொத்த பால் குடிச்சு வளர்றாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல சோதனையோடு இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து அதற்கு பின்னாலும் குடும்ப வாழ்க்கையை பார்க்கின்ற போதும் அவர் எளிமையான ஒரு வாழ்வைத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. ஆனால் அந்த வாழ்வுகளை நாங்கள் பார்த்து எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கின்ற நேமத்துக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா, அல்லாஹ் இவ்வளவு நேமத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார், இதனால் இந்த நேமத்துக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று சந்தோஷப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அதை விட பல நேமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு இந்த நூற்றாண்டிலே தந்து கொண்டிருக்கிறார். மொபைல் போன் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற நேம. முந்தி ஒரு வெளிநாட்டிலே உள்ள பணம் வருவதால் வார கணக்கெடுக்கும். ஆனால் இன்று 2-3 நிமிடத்திலே வெளிநாட்டிலே உள்ள பணத்தை எடுப்பதற்குரிய தொழில்நுட்பம் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வளவு காலங்கள் சுருக்கி கொடுக்கப்பட்டாலும் மனிதனுக்கு நேரம் போதால். கண்ணியமானவர்களே, நவீன தொழில்நுட்பங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஒரு வகையிலே நலவாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அது கெடுதியாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இன்று எமது குழந்தைகளை குளித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வைரஸ் இவைகள் தான். மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய குழந்தைகள் படிப்பதை போன்று நடிப்பார்கள். ஒரு இருட்டான இடத்திலே போய் இருந்து கொண்டு போனை வைத்துக் கொண்டிருப்பார். அவர் படிப்பதை போல் நடிப்பார். நாங்கள் நடிப்போம், என்னுடைய குழந்தை யாருடைய தொந்தரவும் இல்லை அவர் இடத்திலே போய் படிக்கிறானே. ஆனால் அவன் படிக்கவில்லை, அவன் ஏதோ ஒன்று செய்கிறான். அவன் செய்யக்கூடிய வேலை சில வேலை உங்களுடைய மானத்துக்கும் பங்கத்தை ஏற்படுத்துகின்ற உங்களுக்கு ஊரிலே தலை காட்ட முடியாத சில விடயங்களாகவும் இருக்கலாம். எனவே அவருடைய குழந்தைகளை ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நிமிடங்களும் கவனியுங்கள். இது எங்களுடைய பொறுப்பு. கயாமத்தினால் அல்லாஹ் எல்லாரையும் விசாரிப்பார். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன் வடத்திலே, நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு சுகண்டியும் ஒவ்வொரு இன்பங்களை பற்றியும் மறுபடியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குடிக்கின்ற குளிரான தண்ணீர் இதற்கும் விசாரணை இருக்கிறது. வேலை வராமல் பாதுகாக்கின்ற பேர் இருக்கிறது, இதுக்கும் விசாரணை இருக்கிறது. நீண்ட நாட்கள் தேவைப்படுகின்ற அன்றைய காலத்தை இன்று குறுகிய நேரத்தில் குறுக்கி தந்திருக்கின்ற நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இதற்கும் கேள்வி இருக்கிறது. நல்ல முறையை பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நல்ல பதிலை சொல்லலாம். ஆனால் இதை கெட்ட வழிகளுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் மாட்டிக்கொள்வோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய வாழ்வு எங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததிலே அர்த்தமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரரும் அழகாக அழகாக நடந்திருக்கிறார்கள். எந்த அளவிந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள், மாற்று மதத்தவர்கள் குடல்களை கொண்டு அவர்களுடைய மேனியிலே போடுவார்கள். குடல்களை கொண்டு அழுக்கான அந்த குடைகளை கொண்டு போடுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அடிக்கவில்லை. அவர்களுக்கு அவன் துவா செய்தார்கள். அவர்கள் தெரியாம செய்கிறார் ஒரு காலம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று அவர்களுக்கு துவா செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு பள்ளி வாயர்களே மாற்று மதத்தவர்கள் ஒரு காத்தறிவு வந்து சிறுநீர்கள் இருக்கிறார் சஹாபாக்கள் அடிப்பதற்கு முயன்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கவில்லை. மத உணர்வுகள் மதிக்கப்படாமல் பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழிக்கின்ற போது அந்நியவரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள்? சஹாபாக்கள் ஆவேசப்பட்டார்கள், எங்களை போன்றவர்களா சஹாபாக்கள் இல்லை, எங்களை விட ஈமானால் முந்தியவர்கள், இபாதத்தால் முந்தியவர்கள், வணக்கங்களால் நன்மைகளால் முந்தியவர்கள், ஒரு குர்ஆனாயத்து இறங்கினால் அந்த குர்ஆனாத்தை உடனே தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் கூட அந்த மனிதரை அடிப்பதற்கு முற்பட்டார்கள். ஆனால் நபிகளார் சொன்னார்கள், வேண்டாம், அவர் தெரியாமல் செய்திருக்கிறார் என்று அவரை கூப்பிட்டு நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய இடத்திலே, நாங்கள் சொல்லக்கூடிய இடத்திலே, நாங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய இடத்திலே, நாங்கள் நிம்மதியை தேடி வர இடத்திலே திருநீர்களுக்கு இருக்கிறார், இவருடைய மனம் பொறுக்காதுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இருந்த கருணையை பாருங்கள். அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள், இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, இது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இடம், எனவே இது லிக்ர் செய்யக்கூடிய இடம் என்று சொல்லி அந்த மனிதருக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தார்கள். பின்னர் சஹாபாக்களை ஏவி அந்த இடத்தை கழுவி விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதை சொல்லவர்கள் என்றால் பண்பாடுதான் அன்று இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் ஜாஹிலியா காலம், அறியாமை காலம், மடமை காலம், ஒன்றுமே தெரியாத மடமை காலம். அந்த மக்களை கூட அறிவாளிகளாக பண்பாட்டில் சிறந்தவர்களாக மாற்றவில்லையா? மாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, அதை எங்களாலும் செய்ய முடியும். எங்களுடைய பண்பாடுகளும் நல்ல முறையில் இருந்துவிட்டால் நிச்சயமாக நாமும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அல்லாஹ் நபி அனுப்பின நோக்கமே பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான். எனவே நபிகளாருடைய அந்த பண்பாடுகள் எங்களால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நபிகளார் இந்த உலகத்திலே தற்போது இல்லாவிட்டாலும் அவருடைய போதனைகள் இன்று பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இன்னக்கல் அலா குலத்தின் அலீம், நபியே நீங்கள் அழகான குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி அவருடைய குணமே குர்ஆன் என்று சொல்கின்றார். குர்ஆனை பார்க்கணுமா நபியுடைய வாழ்க்கையை பாருங்கள், நபியுடைய வாழ்க்கையை பார்க்கணுமா குர்ஆனை பாருங்கள். சுருக்கமான பதில், குர்ஆன்ல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் நபியுடைய வாழ்க்கையில இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்றாட வாழ்வை நாமும் படித்து அந்த அன்றாட வாழ்வை நாமும் விளங்கி எங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்து அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லீம் உம்மத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீ அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த சோதனைகளில் மீளக்கூடிய எல்லா ஆற்றலையும் எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல விஷயங்களை மற்ற மக்களுக்கு காட்டிடுவாயா. யா அல்லாஹ், எங்களோட குறைகளை மறைத்திடுவாயா. யா அல்லாஹ், எங்களுக்குள்ளே ஒற்றுமையை தந்துடுவாயா. யா அல்லாஹ், எங்களுக்குள்ளே விவாதத்திலே சந்தோஷத்தை தந்துடுவாயா. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை வாழ்ந்து களிமாவோடு இந்த உலகத்தை பற்றி பிரிந்து எண்ணத்தில் சிறந்தோசத்தை சுரக்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலேயே அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஹ்ரதவானா.